வந்தேகம்
The following is a class on the Srimad Bhagavatam, first canto, first chapter, text number 3, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 24th of February, 1975, in Caracas, Venezuela.
Penvaram, Srimad Bhagavatam, Mudal Skandam, Mudal Adhyayam, Mundravda Shloka Tirkana, Upanasam Valangyavar, தெய்வத்திரு அ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1975 வருடம் பிப்ரவரி 24 தேதி கராகஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
நிகம கல்பதரோத்கலிதம் பலம் சுகமுகா அமிர்தாத்ரம சங்கிதம் பீவதா பாகவதம் ரசமாலயம் முஹு ரஹ ரசிகா புவி பாவுகா. லாஸ்ட் நைட் வி டிஸ்கஸ்ட் தி வர்ஸ் தர்ம புரோஜித கைதவாத்ர ஸ்ரீமத் பாகவதம். தி சீட்டிங் டைப் ஆஃப் ரிலிஜியஸ் சிஸ்டம்.
நேற்று இரவு தர்ம புரோச்சித கைத்தவ உத்தரன்ற ஸ்லோகத்தை பற்றி நம்ம விவாதிச்சோம். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏமாற்றக்கூடிய மத வழிமுறைகள் எல்லாம் நிராகரிக்கப்படுகிறது.
We have already explained, dharma does not mean a kind of faith, blind faith.
ஏற்கனவே நம்ம விளக்கியிருக்கிற விஷயம் என்னன்னா, தர்மம் என்பது ஒரு வகையான நம்பிக்கையோ குருட்டு நம்பிக்கையோ அல்ல.
தர்மம் மீன்ஸ் தி ரியல் கேரக்டரிஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் லைக் வாட்டர் இஸ் லீக்விட், திஸ் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் வாட்டர், தட் இஸ் தர்மம்.
தர்மம் என்றால் உண்மையான குணாதிசயம். உதாரணத்துக்கு, நீர் திரவமானது, அதுதான் நீரோட குணாதிசயம், அதுதான் தர்மம்.
ஸ்டோன் இஸ் சாலிட், தட் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்டோன், தட் இஸ் தர்மம்.
கல்லானது திடமானது, அதுதான் கல்லோட குணாதிசயம், அதுதான் தர்மம்.
ஃபேத் இஸ் டிஃபைன்ட் திங். ஃபேத், ஐ ஹவ் காட் ஃபேத் டுடே இன் சம்திங், டுமாரோ ஐ மே ஹேவ் ஃபேத் இன் சம் அதர் திங்.
அதனால நம்பிக்கைன்றது வேற விஷயம். இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்யறதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கலாம், நாளைக்கு எனக்கு வேற ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கலாம்.
And actually we see sometimes a person called a Hindu, he is changing his faith to Muslim or Christian, or a Christian is changing his faith to another faith.
உண்மையிலேயே நம்ம என்ன பார்க்கறோம்னா, சில சமயத்துல ஒரு ஹிந்துன்னு சொல்லப்படுறவர் அவருடைய நம்பிக்கையை இஸ்லாமுக்கோ அல்லது கிறிஸ்தவத்துக்கோ மாற்றிக்கொள்கிறார், அல்லது ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறவர் அவருடைய நம்பிக்கை வேற விதத்தில் மாற்றிக்கொள்றார்.
So faith can be changed, but the characteristics cannot be changed.
அதனால நம்பிக்கைன்றது மாற்றப்படலாம், ஆனால் குணாதிசயத்தை மாற்ற முடியாது.
Just like water is liquid, the liquidity cannot be changed of water.
இப்போ உதாரணத்துக்கு, நீர் திரவமானது, இப்போ இந்த திரவம் தண்ணீரை மாற்றிட முடியாது.
So in Sanskrit language or in Vedic literature, dharma means the characteristics which cannot be changed.
அதனால சமஸ்கிருத மொழியில அல்லது வேத இலக்கியங்கள்ல தர்மம் அப்படின்னு சொன்னா மாற்றப்பட முடியாத குணாதிசயம் அப்படின்னு அர்த்தம்.
Now let us consider what is the characteristic of the living being.
இப்போ ஒரு உயிர்வாளியோட குணாதிசயம் என்னன்றத பத்தி கொஞ்சம் சிந்திப்போம்.
The characteristic is that every one of us is serving somebody superior.
அந்த குணாதிசயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளை விட உயர்நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு சேவை செய்துட்டு இருக்கோம்.
Nobody we are sitting in this hall can say that I am not serving anyone.
இந்த அறையில் அமர்ந்திருக்கிற யாருமே நான் யாருக்குமே சேவை செய்யறது இல்லைன்னு சொல்ல முடியாது.
If somebody is not serving anyone, then he must be serving his own senses.
இப்ப ஒருத்தர் யாருக்குமே சேவை செய்யாம இருக்கிறார் அப்படின்னா, அவர் அவரது சொந்த புலன்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருக்கணும்.
The whole material world is going on because the people are engaged in the service of the senses.
இந்த மொத்த பௌதிக உலகமும் செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா, மக்கள் அவர்களது புலன்களின் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறதுனால தான்.
For sense gratification, one is doing very very risky job.
புலன் இன்பத்துக்காக ஒருத்தர் ரொம்ப ரொம்ப அபாயமான வேலைகள் எல்லாம் செய்யறாங்க.
So, nobody can say that I am not serving. That is the characteristic of the living being and that is called dharma.
நான் சேவை செய்யறதில்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதுதான் உயிர்வாளிகளுடைய குணாதிசயம், அதுதான் தர்மம்னு சொல்லப்படுது.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு said that ஜிவேர் ஸ்வரூபாய் நித்த கிருஷ்ணதாஸ் means we living entity, our real characteristic is to serve God.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, ஜிவரே ஸ்வரூபாய் நித்ய கிருஷ்ணதாஸ் அப்படின்னா, உயிர்வாளிகளான நம்ம நம்முடைய உண்மையான குணாதிசயம் கடவுளுக்கு சேவை செய்வது.
But we have given up the service of God, therefore we are now engaged in the service of the senses.
ஆனா கடவுளுக்கான சேவையை நம்ம கைவிட்டதால இப்போ நம்ம புலன்களுக்கான சேவையில நம்ம ஈடுபட்டிருக்கோம்.
And because we are constitutionally servant, therefore either we shall serve the Supreme Personality of Godhead or the Absolute Truth, or if we do not like to serve the Absolute Truth, then we must serve our senses.
இயற்கையிலே நம்ம சேவகன் என்பதால நம்ம பரமபுருஷ பகவானுக்கு அல்லது பூர்ண உண்மைக்கு சேவை செய்யணும், அல்லது பூர்ண உண்மைக்கு நம்ம சேவை செய்ய விரும்பலன்னா அப்ப நமது புலன்களுக்கு நம்ம சேவை செய்தாகணும்.
Therefore it is described dharma prajita koita vatra means cheating type of religion is completely rejected here in the Srimad Bhagavatam.
அதனால தான் தர்ம புரோச்சித கைத்தவாத்திர அப்படின்னு இங்க விவரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஏமாற்றக்கூடிய மத வழிமுறைகள் முழுவதுமாக நிராகரிக்கப்படுகிறது இங்கு ஸ்ரீமத் பாகவதத்தில்.
Here this material world means everyone is trying to be master, but actually he is servant. Just like take for example in a family.
இங்க இந்த பௌதிக உலகம் அப்படின்னாவே எல்லாருமே எஜமானராக இருக்க முயற்சிக்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே அவன் சேவகன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தை உதாரணமா எடுத்துக்கோங்க.
The family head is the actually he is servant of his wife, of his children, or of his even servants.
இப்போ குடும்ப தலைவன் அப்படின்னா உண்மையிலேயே அவனது மனைவி, அவனது குழந்தைகள், அல்லது அவனது சேவகர்களுக்கெல்லாம் கூட அவன் சேவகன் தான்.
He said, but he's thinking that I am the master of this family.
அவன் சேவை தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் சேவகன் தான், ஆனா அவன் நினைக்கிறது என்ன, இந்த குடும்பத்தோட எஜமானன் தான்.
In your country especially, if the husband cannot satisfy the wife, immediately there is divorce.
குறிப்பா உங்க நாடுகள் எல்லாம் கணவன் மனைவியை திருப்திப்படுத்த முடியலன்னா உடனடியா விவாகரத்து.
So although in the name one is husband of the wife, but actually he is servant of the wife.
உண்மையிலேயே ஒருத்தன் பேரளவில் மனைவியோட கணவனாக இருந்தாலும் அவன் உண்மையிலேயே மனைவியோட சேவகன் தான்.
The head of the family, just to keep the family members satisfied, he must be ready to serve all of them.
இந்த குடும்ப தலைவனானவன் குடும்ப உறுப்பினர்களை திருப்தியா வச்சுக்கணும்ன்றதுக்காக அவங்க எல்லாருக்கும் சேவை செய்யறதுக்கு அவன் தயாரா இருக்கணும்.
He will be dissatisfied any one of the family members, even to the servant, the whole family is disturbed.
எந்த குடும்ப உறுப்பினர்களையாவது அவங்க அதிருப்தி படுத்திட்டா, ஒரு சேவகனா இருந்தா கூட மொத்த குடும்பமும் தொந்தரவு அடைஞ்சிடும்.
Therefore, constitutionally, we are all servants, but we are serving misguidedly the senses.
அதனாலதான் இயற்கையிலே நம்ம எல்லாரும் சேவகர்கள், ஆனா நம்ம தவறா வழி நடத்தப்பட்டு புலன்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கோம்.
Why I serve my wife? Because she gives me facility of sense gratification.
ஏன் நான் எனது மனைவிக்கு சேவை செய்றேன்? ஏன்னா அவள் எனது புலன் இன்பத்திற்கான வசதிகளை கொடுக்கிறார்.
Actually, I do not serve even my wife, but I serve my own senses.
உண்மையிலேயே நான் எனது மனைவிக்கு கூட சேவை செய்யறது இல்ல, எனது சொந்த புலன்களுக்கு தான் சேவை செய்யறேன்.
In this way, if you make an analytical study of everyone, you will find that everyone is engaged to serve his senses.
இவ்விதமாக நீங்க ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய புலன்களுடைய சேவையில தான் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க.
Therefore, my original characteristic is to serve, but I am misplacing my service to somewhere else.
அதனாலதான் ஆதி நிலையில எனது குணாதிசயம் சேவை செய்யறது, ஆனா என்னுடைய சேவை மனப்பான்மையை இப்போ வேற எங்கேயோ நான் வச்சிருக்கேன்.
So, therefore it is said in this verse, dharma prochita koita vata. Koitama means cheating.
அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல தர்ம புரோச்சித கைத்தவ அத்திரான்னு சொல்லப்பட்டிருக்கு. கைத்தவ அப்படின்னா ஏமாத்துறது.
So, everyone is serving his senses, but he is thinking that he is master.
ஒவ்வொருத்தருமே அவரது புலன்களுக்கு சேவை செய்துட்டு தான் இருக்காங்க, ஆனா நான் எஜமானன்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
That is koitava, means cheating.
அதுதான் கைத்தவ அப்படின்னா ஏமாத்துறது அல்லது மாயை.
The conclusion is that as we are constitutionally servant, we must remain a servant, not try falsely to become master.
முடிவு என்னன்னா, இயற்கையாகவே நம்ம சேவகன், அதனால நம்ம சேவகனாகவே இருக்கணும், பொய்யாக எஜமானராக முயற்சிக்க கூடாது.
But by experience, we see that by giving service to so many things, nobody is satisfied, neither I am satisfied.
ஆன அனுபவபூர்வமா நம்ம பார்க்கிறது என்னன்னா, சேவை எத்தனையோ பேருக்கு நம்ம செய்தாலும் யாருமே திருப்தி அடையறதில்லை, நானும் திருப்தி அடையறதில்லை.
For example, again, let us go to the family life. A man has served the family with heart and soul throughout the whole life.
இப்ப உதாரணத்துக்கு மறுபடியும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கே போகலாம். இப்ப ஒரு நபர் குடும்பத்துக்காக மனசார வாழ்க்கை முழுக்க சேவை பண்றார், கடினமா உழைக்கிறார்.
And when he is old man, if he asks permission from his wife, my dear wife, now I have served so much, let me take sannyas now.
இப்ப அவருக்கு வயசாயிடுச்சுன்னா அவர் இப்ப மனைவி கிட்ட அனுமதி கேட்கிறார், எனது அருமை மனைவியை, நான் நிறைய சேவை பண்ணிட்டேன், இப்போ நான் வயசானவன், நான் சன்னியாசம் எடுத்துக்கொள்றேன்.
The wife will never give permission.
மனைவி அதுக்கு அனுமதி கொடுக்க போறதே கிடையாது.
She will say, what you have done? I have got to do so many things. Your this son is not yet settled up. This daughter is not yet married. How you can take son? So you cannot do.
அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, இந்த பையனை வந்து இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும், மகளுக்கு என்ன கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, ஏன் நீங்க சன்னியாசம் எடுத்துக்கிறீங்க, அதனால உங்களால அதை செய்ய முடியாது.
So actually he is the servant of the wife, but he is thinking and master of the family.
அதனால உண்மையிலேயே அவன் மனைவியோட சேவகன் தான், ஆனா குடும்பத்தோட எஜமானன் அவன் நினைச்சிட்டு இருக்கான்.
This is called maya.
இதுதான் மாயான்னு சொல்லப்படுது.
And any religious system on the platform of this false understanding is also cheating.
மேலும் இந்த தவறான புரிதலின் தளத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மத வழிமுறையும் ஏமாற்றுதல் தான்.
Therefore it is said dharma prajita koitavata. Koitavam is cheating, which is not dharma. No, it is not the characteristic.
அதனால தான் தர்ம புரோச்சித கைத்தவத்ரன்னு சொல்லப்பட்டிருக்கு. கைத்தவ அப்படின்னா ஏமாத்துறது, அது தர்மம் அல்ல, அது குணாதிசயம் அல்ல.
The characteristic is that I am eternally servant of God. So instead of serving God, if I serve the dog, that is called cheating religion.
குணாதிசயம் என்னன்னா நான் கடவுளோட நித்தியமான சேவகன், அதனால கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு பதிலா நான் நாய்க்கு சேவை செய்தா அந்த மத வழிமுறைக்கு பேரு ஏமாற்றுதல்.
Nobody is meant for serving a dog, but because I am servant, if I am got sufficient engagement as servant of God, then I keep a dog to serve.
யாருமே நாய்க்கு சேவை செய்யறதுக்கானவங்க அல்ல. நான் சேவகன்றதால கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கான ஈடுபாடுகள் எனக்கு போதுமானதா இல்லைன்னும் போது அப்ப நான் ஒரு நாயை வச்சு அதுக்கு சேவை செய்யறேன்.
So the conclusion is that constitutionally I am servant, servant of God, but instead of giving service to God, I am now engaged in the service of the dog.
அதனால முடிவு என்னன்னா இயற்கையில நான் கடவுளுடைய சேவகன், ஆனா கடவுளுடைய சேவையில நான் ஈடுபடுறதுக்கு பதிலா நான் இப்போ நாயோட சேவையில ஈடுபட்டு இருக்கேன்.
So on the standard of this so-called service, the Bhagavad Dharma is not discussed. So means the false service.
அதனால இந்த பெயரளவிலான சேவைன்ற தளத்துல பாகவத் தர்மம் விவாதிக்கப்படுறதில்லை. அப்படின்னா இது பொய்யான சேவை.
Now, how it is, it is concluded. Therefore, the next verse says, Nigama kalpataro galitam phalam.
இது எப்படி முடிவு செய்யப்படுது அப்படின்னா, அதனாலதான் அடுத்த ஸ்லோகம் சொல்லுது, நிகம கல்பத்தரோ கலிதம் பலம்.
This real service is enunciated here as the essence of all Vedic knowledge.
உண்மையான சேவையானது இங்க எல்லா வேத ஞானத்தின் சாரமாகவும் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு.
Nigama means the Vedas and it is called Kalpaturu. Kalpaturu means desire tree.
Nigama அப்படின்னா வேதங்கள், அது கல்பத்தரு. கல்பத்தரு அப்படின்னா கற்பக விருட்சம்.
Vedic knowledge is so perfect that you can receive from the Vedas all different types of knowledge.
வேத ஞானம் அந்த அளவுக்கு பக்குவமானதா இருக்கிறதால வேதங்கள்ல எல்லா வகையான ஞானத்தையும் நீங்கள் பெற முடியும்.
You can receive knowledge from the Vedas. All types of knowledge means the social, political and scientific and there are so many departments of knowledge, even engineering, medical science.
வேதங்கள்ல இருந்து எல்லா வகையான ஞானத்தையும் நீங்க பெற முடியும் அப்படின்னா அரசியல், சமூகம், விஞ்ஞான பூர்வமானது எல்லா துறைகளிலுமே இருக்கு. பொறியியல் துறை, மருத்துவ விஞ்ஞானம் கூட இருக்கு.
Medical science is called Ayurveda. Ayurveda means the Vedic knowledge about the duration of life.
மருத்துவ விஞ்ஞானத்தை ஆயுர்வேதம்னு சொல்லப்படுது. ஆயுர்வேதம் அப்படின்னா ஆயுளை பற்றி விளக்கி இருக்கக்கூடிய வேத ஞானம்.
Similarly, there is Dhanurveda. Dhanurveda military science.
அதே மாதிரி தனுர்வேதமும் இருக்கு. தனுர்வேதன்றது போர்க்கலை.
There are so many departments just like this aeroplane. That is also mentioned in the Vedas.
மாதிரி எத்தனையோ துறைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த விமானம் இருக்கு, அதுவும் கூட வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
Means the core means sky and both means sea. As there is science how to manufacture the air ship, there is there.
விமானங்கள் மட்டுமல்ல மற்ற மூன்று விஞ்ஞானம் இருக்கு, அது கபோத வாகின்னு சொல்லப்படுது. க அப்படின்னா ஆகாயம், போத அப்படின்னா கப்பல். எப்படி விமானங்களை உற்பத்தி செய்யறது என்ற விஞ்ஞானமும் அங்கு வழங்கப்பட்டிருக்கு.
There is another science of the same type. It is called Kapodvahi. Kapod means pigeons. You can train up pigeons and they will carry you from one place to another.
அதே சமயத்தில் இன்னொரு விஞ்ஞானமும் இருக்கு, அது கபோதவாகி. கபோத அப்படின்னா புறா. நீங்க புறாவை பயிற்சி அளிக்கிறது மூலமா அது உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழைத்து செல்லும்.
There is another science which is called Akash Patol. Akash Patol means in the Akash, in the sky, you can fly with any vehicle.
இன்னொரு விஞ்ஞானம் இருக்கு, அது ஆகாஷ பட்டன். ஆகாஷ பட்டன் அப்படின்னா ஆகாஷன்றது ஆகாயம், நீங்க எந்த ஒரு வாகனத்திலையும் பறக்கலாம்.
There are mantras. Suppose I am sitting on this throne. By chanting those mantras, this seat will be flying in the sky.
குறிப்பிட்ட மந்திரங்கள் இருக்கு. இப்போ இங்க அமர்ந்து கொண்டு இந்த ஆசனத்தில் இருந்து நான் அந்த மந்திரத்தை உச்சரித்தேன்னா இந்த ஆசனத்தோட நான் ஆகாயத்தில் பறக்க முடியும்.
It is from Srimad Bhagavatam that Kardamuni, father of Kapila, he made an aeroplane exactly a township with big buildings, with lake, garden and so many people that was flying in the sky and visited all the planets.
ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னா, கருதாம முனி கபிலதேவருடைய தந்தை, அவர் வந்து ஒரு விமானத்தை உருவாக்குறார். அது விமானம் கிடையாது, ஒரு நகரத்தையே உருவாக்குறார். பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கு, ஏரி இருக்கு, தோட்டங்கள் இருக்கு, நிறைய மக்கள் அதில் இருக்காங்க. அதோடு சேர்த்து அவர் எல்லா கிரகங்களுக்கும் பயணம் செய்கிறார்.
So Vedas are compared with the desire tree. Desire tree means, just like here in this material world, you go to the mango tree, you get mangoes.
அதனால தான் நிகம கல்பதருன்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்பதரு அப்படின்னா ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த மரத்தில் கிடைக்கும். இப்போ வேதங்கள் அந்த கற்பக விருட்சத்தோட ஒப்பிடப்படுது. கற்பக விருட்சம் அப்படின்னா, இப்போ இந்த பௌதிக உலகத்தில் நீங்கள் ஒரு மாம்பழத்துக்கு போனீங்கன்னா மாம்பழம் தான் உங்களுக்கு கிடைக்கும்.
But he cannot get samosa.
ஆனால் உங்களுக்கு சமோசா கிடைக்காது.
But desire tree, there are in the spiritual planet, there are desire tree. Whatever you want, you can get from that tree.
ஆனால் ஆன்மீக லோகங்களில் இந்த கற்பக விருட்சங்கள் இருக்கு, அந்த மரங்கள்ல இருந்து நீங்க என்ன விரும்பினாலும் உங்களுக்கு அது கிடைக்கும்.
You go to any tree and whatever you like, you get it from it.
நீங்க எந்த மரத்துக்கிட்ட போய் நீங்க என்ன விரும்பினாலும் அது உங்களுக்கு கிடைக்கும்.
So that is called Kalpataru.
அதுதான் கல்பதருன்னு சொல்லப்படுது.
So the Vedas are compared with the Kalpataru because you can derive any kind of knowledge from Vedic literature. So, Veda means knowledge. The word Veda means knowledge.
அதனால வேதங்களை இந்த கல்பதருவோட ஒப்பிடப்படுது. ஏன்னா எந்த வகையான ஞானத்தையும் நீங்க வேத இலக்கியங்கள்ல இருந்து பெற முடியும். அதனாலதான் வேத என்றாலே அறிவுன்னு அர்த்தம்.
So, Vedic literature means you can take it, any kind of knowledge, it can be called Vedas.
வேத இலக்கியங்கள் அப்படின்னா நீங்க எந்த வகையான அறிவை வேணாலும் பெறலாம், அது வேதங்கள்னு சொல்லப்படுது.
Vetti Bhiva Vidam Jnani Vinti Vid Vicharane. So, in Sanskrit grammar, the Vidhatu, from Vidhatu means knowing.
Vetti Vido Jnani Vinti Vid Vicharane. Samaskrita Ilakanam Vidhatu Abdindrade Aridal Abdindra Artham Kondadu.
And from Vidhatu, the word Veda has come.
And the Vid Endra Tatu Lerande. Veda endra vartai vandirukke.
Now, the author says that this Srimad Bhagavatam is the essence of Vedic knowledge.
Ipa inda aasriyar enna solraru na, inda Srimad Bhagavatam da Veda jnanathin saram.
The Vedic knowledge is compared with the tree, and the tree has got fruit. So, this Bhagavatam is the fruit of the Vedic tree.
வேத ஞானத்தை ஒரு மரத்தோட ஒப்பிடப்படுது. இப்போ அந்த மரத்துல பழம் இருக்கு. அதனால ஸ்ரீமத் பாகவதம் அந்த வேத மரத்தின் பழம்.
That means you keep a tree for some getting fruit. If there is no fruit, that is meant for fuel, it is useless thing.
அப்படின்னா நீங்க ஒரு மரம் வளர்க்குறீங்கன்னா அதுல பழம் கிடைக்கணும். பழம் இல்லை அப்படின்னா அது எரிக்கிறதுக்கு தான் ஆகும். அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லாத மரம்.
So here it is said, nigama kalpataru galitam phalam. Means the Vedic literature is just like the desired tree and the Bhagavatam is the ripened fruit.
Nigama kalpataru galitam phalam இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த வேத இலக்கியங்கள் ஆனது கற்பக விருட்சம் போல, இந்த பாகவதம் ஆனது பழுத்த பழம்.
And Golitam Phalam means a fruit ripened in the tree. It is very, very delicious.
Golitam Phalam, abdina marathiliye palutha palam irukkilla, adu romba romba suvayanada irukum.
Generally, for business purpose, fruits are unripe fruits are taken from the tree and it is artificially kept to ripe.
பொதுவாக வியாபாரத்துக்காக காயா இருக்கும் போதே மரத்திலிருந்து பறிச்சு அதை செயற்கையா பழுக்க வைக்கிறது தான் வழக்கம்.
That fruit means the unripe fruit taken from the tree and it is ripened artificially, that is not so tasteful.
அந்த மாதிரி பழுக்கிறதுக்கு முன்னாடியே மரத்தில இருந்து பறிக்கப்பட்டு செயற்கையா பழுக்க வைக்கிற பழம்னா அது அந்த அளவுக்கு சுவையானதா இருக்காது.
And if the fruit is ripened in the tree fully, then you taste it. It is very delicious.
ஆனா ஒரு பழம் மரத்திலேயே நல்ல பழுத்தது அப்படின்னா அது மிகவும் சுவை மிக்கதா இருக்கும்.
Another thing is that if any fruit in the tree, when it is ripen, it is tasted by the parrot, touched by the beak of the parrot, it becomes more delicious.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப மரத்திலேயே பழுத்த பழம் இருந்து அது ஒரு கிளியோட அழகால தீண்டப்பட்டிருந்தால் அந்த பழம் இன்னும் அதிகம் சுவை கொண்டதா இருக்கும்.
So here it is said that this Srimad Bhagavatam is not only the ripened fruit of the Vedic tree, but it is tasted by Sukadev Goswami.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் வேத மரத்தின் பழுத்த பழம் மட்டும் அல்ல, இது சுகதேவ் கோஸ்வாமியால் சுவைக்கப்பட்டதும் கூட.
சுகதேவ் கோஸ்வாமி இஸ் தி ரியலைஸ்ட் பர்சன். ஹி இஸ் லிபரேட்டட் ரியலைஸ்ட் பர்சன். தேர்ஃபோர் டு ஹியர் பாகவதம் ஃப்ரம் ஹிம் இஸ் இமிடியட்லி டெலிஷியஸ் அண்ட் எஃபெக்டிவ். சுகமுகாத் அமிர்தம் த்ரவதம்.
சுகதேவ் கோஸ்வாமி விடுதலை அடைந்தவர், தன்னை உணர்ந்தவர். அதனால தான் பாகவதத்தை அவரிடம் இருந்து கேட்கும் போது உடனடியாகவே அது மிகவும் சுவைமிக்கதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கு. சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம்.
It is because it is explained by Sukadev Goswami, not a professional third class man, but Sukadev Goswami.
ஏன்னா இது சுகதேவ் கோஸ்வாமியால விளக்கப்பட்டிருக்கு. ஏதோ மூணாம் தரமான பாகவதம் பேசுற தொழிலா கொண்டிருக்கிறவங்க கிடையாது. ஆனா சுகதேவ் கோஸ்வாமியே பேசியிருக்கிறார்.
இட் இஸ் தி இன்ஜங்ஷன் ஆஃப் சனாதன் கோஸ்வாமி தட் one should hear Vedic literature, Bhagavatam, Bhagavad Gita from the realized person.
ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, வேத இலக்கியங்கள் எல்லாம் பாகவதம் பகவத்கீதை போன்ற வகையெல்லாம் தன்னை உணர்ந்த நபரிடமிருந்து கேட்கப்பட வேண்டும் என்றார்.
ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி சேஸ் ஆ வைஷ்ணவா முகத் கீர்ணா பூத ஹரி கதா அமிர்தம் சர்வணம் ந கர்த்தவ்யம். மீன்ஸ் இப் ஹரி கதா அமிர்தம் மீன்ஸ் பாகவத் பகவத்கீதா.
ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி சொல்றார், அவைஷ்ணவ முகோகீர்ணம் பூதம் ஹரிகதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம் அப்படின்னா, ஹரிகதாமிருதம் அப்படின்னா இந்த பாகவதம் பகவத்கீதை இதெல்லாம் தான்.
தி நெக்ஸ்ட் அபவுட் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப்
காட் ஹரிகதா. பரமபுருஷ பகவானது அமிர்தம் போன்ற செயல்கள் எல்லாம் ஹரிகதாமிருதம். அதனாலதான் இது ஹரிகதாமிருதம்னு சொல்லப்படுது.
சோ ஒன் சுட் நாட் ஹியர் ஹரிகதாமிருதம் ஃப்ரம் நான் ரியலைஸ்ட் அவைஷ்ணவ்.
அதனால இந்த ஹரிகதாமிருதத்தை ஒருவர் வைஷ்ணவர் அல்லாத தன்னை உணராத நபரிடம் இருந்து கேட்கக்கூடாது.
வைஷ்ணவ் மீன்ஸ் விஷ்ணு அஸ்வதேவதா. One who worships the Supreme Personality of Godhead, Vishnu.
Vaishnavana Vishnu Asya Devata. யாரு ஒருத்தர் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவை வழிபடுகிறாரோ அவர் தான்.
And Vishnu is expansion of Krishna. It is said in the Vedic literature.
விஷ்ணு கிருஷ்ணரின் விரிவாக்கம். இது வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு.
ராமாதி மூர்த்தி சுகலா நியமேன திஷ்டன் நானா அவதார மகரத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமபமானு கோவிந்தம் ஆதி புருஷம் தமாம். மீன்ஸ் தட் லார்ட் கிருஷ்ணா ஹேஸ் பிளினரி எக்ஸ்பான்ஷன்ஸ் இன் மெனி மெனி ஃபார்ம்ஸ் பிகினிங் வித் ராமாதி லார்ட் ராம்சந்திர அண்ட் பரசுராம பலராம்.
அப்படின்னா பகவான் கிருஷ்ணருக்கு ராமாதி ராமர்லிருந்து தொடங்கி பகவான் ராமச்சந்திரர் பரசுராமர் பலராமர் இந்த மாதிரி அவரது முழு விரிவாக்கங்கள் பல பல ரூபங்கள்ல இருக்காங்க. மூன்று ராமர்கள் குறிப்பிட்டிருக்கு. மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், கல்கி அவதாரம், இது மாதிரி நிறைய சில அவதாரங்கள் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
சோ தி ஒரிஜினல் பர்சன் இஸ் கிருஷ்ணா. கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமபமானு.
ஆதி புருஷர் கிருஷ்ணரே. கிருஷ்ண ஸ்வயம் சமபவ பரமபமான்யோ.
தி ஐடியா ஆஃப் பிரேசிங் சுகதேவ் கோஸ்வாமி மீன்ஸ் He is not a professional Bhagavad reader. He is realized so.
சுகதேவ கோஸ்வாமி புகழ்வதின் கருத்து என்னன்னா, அவர் பாகவதம் படிக்கிறத தொழிலா கொண்டிருப்பவர் அல்ல. அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா.
Therefore, hearing of Bhagavat from Sukadeva Goswami is a commandment. Or the representative of Sukadeva Goswami.
அதனாலதான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து அல்லது சுகதேவ கோஸ்வாமியின் பிரதிநிதிகளிடமிருந்து கேட்பது பரிந்துரைக்கப்படுது.
Representative means one who is strictly following the principle adopted by Sukadeva Goswami.
பிரதிநிதி என்றால் சுகதேவ கோஸ்வாமி ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை மிகவும் கண்டிப்புடன் பின்பற்றக்கூடியவர்.
Just like Sukadeva Goswami first of all spoke Srimad Bhagavatam before Maharaj Parikshit. And in that meeting, Suta Goswami was present.
Sukadeva Goswami முதல்ல பரீட்சித் மகாராஜ் முன்பாக இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பேசினார். அந்த சந்திப்பில் சூத கோஸ்வாமியும் இருந்தார்.
Here, you will find in the Srimad Bhagavatam, Suta Ubacha, means Suta Goswami after hearing from Sukadeva Goswami, he repeated the same Bhagavat recitation in the Naimisharanya.
இங்க ஸ்ரீமத் பாகவதத்துல சூத உபாச்சம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது சூத கோஸ்வாமி சுகதேவ கோஸ்வாமியிடம் இருந்து கேட்ட பின்பு இதே பாகவதத்தை நைமிஷாரண்யத்துல திரும்பவும் அவர் கூறினார்.
There was a big meeting about 2500 years ago or more than that at Naimisharanya.
2500 வருடங்கள் அல்லது அதுக்கு மேல கூட இருக்கலாம். நைமிஷாரண்யத்துல ஒரு பெரிய கூட்டம் நடந்தது.
That Naimisharanya is still there in India. It is now changed by the name Nimsha.
அந்த நைமிஷாரண்யம் இந்தியாவில் இன்னமும் இருக்கு. இப்போ அது நிம்சார் என்ற பெயரா மாற்றப்பட்டிருக்கு.
It is situated about 100 miles off from Lucknow.
அது லக்னோல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் அமையப்பட்டிருக்கு.
So still there are many hermitages in Naimisharanya. People go there to visit as it is a place of pilgrimage.
இன்னமும் கூட நிறைய அங்க குடில்கள் எல்லாம் இருக்கு. நைமிஷாரண்யத்துக்கு மக்கள் அது ஒரு புனித ஸ்தலமாக இன்னமும் விஜயம் செய்து கொண்டிருக்காங்க.
So this Bhagavatam was discussed there at Naimisharanya.
இந்த பாகவதம் அங்க அந்த நைமிஷாரண்யத்துல விவாதிக்கப்பட்டது.
So here it is recommended that Srimad Bhagavatam is the essence of all Vedic literature and it was first spoken by Sukadeva Goswami.
அதனால இங்க ஸ்ரீமத் பாகவதம் எல்லா வேத இலக்கியங்களின் சாரமாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இது சுகதேவ கோஸ்வாமியால பேசப்பட்டிருக்கு.
The Vedic literature is full of knowledge that I have described.
வேத இலக்கியங்கள் நான் விளக்கியது போல முழுக்க வெவ்வேறு அறிவுகள் நிரம்பி இருக்கு.
The essence of Vedic literature is Srimad Bhagavatam.
அந்த வேத இலக்கியங்களின் சாரம்னா அது ஸ்ரீமத் பாகவதமே.
Among the learned circles in India, it is said, Vidya Bhagavatavadhi means your education should be up to Srimad Bhagavatam.
இந்தியாவில் கற்றறிந்தவர்கள் மத்தியில் வித்யா பாகவதாவதி அப்படின்னு சொல்லப்படும். அப்படின்னா உங்களுடைய கல்வியானது பாகவதம் தரத்துக்கு இருக்கணும்னு சொல்லப்படுது.
Then you will have complete education.
அப்பதான் உங்களுக்கு முழுமையான அறிவு கல்வி இருக்கிறதா ஏற்கப்படுது.
Then we shall understand what is our constitutional position and what is our real characteristic.
பிறகுதான் நம்முடைய இயற்கையான நிலை என்ன, நம்முடைய உண்மையான குணாதிசயங்கள் என்னன்றத நம்மால புரிந்து கொள்ள முடியும்.
In the Srimad Bhagavatam, the word mukti or liberation is stated.
ஸ்ரீமத் பாகவதத்துல முக்தி அல்லது விடுதலை என்ற இந்த வார்த்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கு.
Srimad Bhagavatam defines mukti as this. Mukti hitya annatharupam சரூபீனா அவஸ்திதி.
ஸ்ரீமத் பாகவதம் முக்தியை எப்படி வரையறுக்குதுன்னா, முக்தி ஹித்வா அன்யதா ரூபம் ஸ்வரூபேன விவஸ்ததிகி.
மீன்ஸ் முக்தி மீன்ஸ் கிவிங் அப் அவர் அன்ரியல் என்கேஜ்மெண்ட் அண்ட் டு பி சிச்சுவேட்டட் இன் தி ரியல் ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக் என்கேஜ்மெண்ட்.
முக்தின்னா நம்முடைய உண்மை இல்லாத ஈடுபாடுகள் எல்லாம் கைவிட்டுட்டு நம்முடைய உண்மையான குணாதிசயத்துக்கான செயல்களில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்வது தான்.
Our original in characteristic that we are eternal servant of God Krishna. If we are situated in the that platform or eternal platform serving Krishna, there is mukti.
நம்முடைய உண்மையான குணாதிசயம் கடவுள் கிருஷ்ணரின் நித்தியமான சேவகன்றது. இப்போ அந்த நித்தியமான கிருஷ்ணருக்கு சேவகன்ற தலத்துல நம்ம நிலை பெற்று இருந்தோம்னா அதுதான் முக்தி.
முக்தி மீன்ஸ் கிவர் தி ஃபால்ஸ் கான்செப்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் டேக் தி ரியல் கான்செப்ஷன் ஆஃப் லைஃப். தட் இஸ் முக்தி.
வாழ்க்கை பற்றின தவறான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு வாழ்க்கை பற்றின சரியான எண்ணங்களை ஏற்பதுதான் முக்தின்னு சொல்லப்படுது.
கிருஷ்ணா இந்த பகவத்கீதா கிவ்ஸ் முக்தி இன் திஸ் வேர்ல்ட். சர்வ தர்மான் படித்த மாமி கங் சரணம் பஜ. சர்வ தர்மான் மீன்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திஸ் போகஸ் ரிலிஜியஸ் சிஸ்டம்.
கிருஷ்ணர் பகவத்கீதையில் முக்தியை சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ என்ற வார்த்தைகளில் விளங்குறார். சர்வ தர்மான் அப்படின்னா எல்லா வகையான போலியான மத வழிமுறைகள் எல்லாம்.
சர்வ தர்மான் பரித்தேஜ
சர்வதர்மான் பரித்தேஜா அப்படி இல்லைன்னா ஏன் அவர் பரித்தேஜான்னு அறிவுறுத்துறார், அதை விட்டுடுங்கன்றார். ஏன்னா அது போலியானது. இது ஏமாத்துறது. உண்மையான தர்மன்றது மாமேகம் சரணம் ரஜா, என்னிடத்தில் மட்டுமே சரணடைவாயாக. மாமேகம் சரணம் ரஜா, ஆமா அதுதான் மதம்.
கிருஷ்ணா இன் தி பிகினிங் இன் தி ஃபோர்த் சாப்டர் ஹி சேஸ்,
நான்காவது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் கிருஷ்ணர் சொல்றார்,
யதா யதா ஹி தர்ம சக்லானி பவதி பாரத அபுத்தானம் அதர்மஸ் ததாத்மானம் சிஜாமஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதிஷ்கிதம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்மபாமி. தீஸ் ஆர் தி ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் வென்எவர் தேர் இஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி வேர்ட் தர்மோ ஆர் பியூர் கேரக்டரிஸ்டிக் அட் த டைம் ஐ அப்பியர்.
இதெல்லாம் தான் அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா எப்பொழுதெல்லாம் தர்மன்ற வார்த்தை அல்லது தூய குணங்கள் தவறாக நிர்வகிக்கப்படுதோ அந்த சமயத்தில் நான் தோன்றுகிறேன்.
கிருஷ்ணா அப்பியர் ஃபார் ரீஎஸ்டாப்லிஷிங் தி ரியல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தர்மம் ஆர் ரிலிஜியன்.
அதனால கிருஷ்ணர் உண்மையான தர்மத்தின் கொள்கைகளை அல்லது மத கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக தோன்றுகிறார்.
சோ ஹி டிட் நாட் கம் ஆர் டிட் நாட் அப்பியர் ஃபார் எஸ்டாப்லிஷிங் தி சோ கால்ட் ரிலிஜியன் சிஸ்டம் Hindu religion and Muslim religion and Christian religion and this religion, that. Not that type. Real religion.
அதனால அவர் வந்ததோ அல்லது தோன்றியதோ ஏதோ பெயரளவிலான மதத்தை நிலைநாட்டுவதற்கு அல்ல. இந்து மதம், இஸ்லாம் மதம் அல்லது கிறிஸ்தவ மதம், இந்த மதம், அந்த மதம், இந்த மாதிரியான மதங்கள் அல்ல, உண்மையான மதத்தை.
Therefore he says, Sarva dharmān paṛityaja, give up all this. Simply surrender unto me.
அதனாலதான் சர்வ தர்மான் பரித்தியஜான் அவர் சொல்றார், இதெல்லாத்தையும் விட்டுடுங்க, என்னிடத்துல மட்டுமே சரணடைங்க.
Any religious system which is teaching to divert the attention of the follower to so many things, that is cheating religion.
அதனால எந்த ஒரு மத வழிமுறையும் அதை பின்பற்றக்கூடியவர்களுடைய கவனத்தை வெவ்வேறு விஷயங்களுக்கு திசை திருப்பது என்றால் அது ஏமாற்றக்கூடிய மதமே.
Just like in India, there is a class of men, they are called Mayavadis. They recommend that you worship any demigod. The result is the same. This is false religion.
உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு வகையானவர்கள் இருக்காங்க, அவங்க மாயாவாதிகள்னு சொல்லப்படுறாங்க. அவங்க நீங்க எந்த தேவர்களை வேணா வழிபடுங்க, பலன் ஒன்றுதான் பரிந்துரைக்கிறாங்க, அது பொய்யான மதம்.
கிருஷ்ணா சேஸ் that mam ekam saranam only surrender unto me, then one may ask then the Vedas there are so many demigods who are is recommended, is that false?
Krishna solradhu enna na mam ekam saranam raja, ennidathil mattum saranadaivayaga. Ipo oruthar kekkalam appa vedangalle ethanayo devargal valipadu parindurikkapattirukke adellam poyya?
That is not false because it is mentioned in the Vedas. You cannot say it is false.
அது பொய்யல்ல, ஏன்னா அது வேதங்கள்ல குறிப்பிட்டிருக்கு, அது பொய்யன்னு நீங்க சொல்ல முடியாது.
But they are meant for all material benefit.
ஆனால் அவைகள் எல்லாமே பௌதிக பலன்களுக்கானது.
Material benefit means it is mentioned that if you want to be very educated, you worship this demigod.
பௌதிக பலன் அப்படின்னா இப்போ அங்க என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, நீங்க நல்ல கல்வி பெறணும்னா நீங்க இந்த குறிப்பிட்ட தேவரை வழிபடுங்க.
If you want a beautiful wife, then you worship this demigod. If you want to be very wealthy, then you worship this demigod.
உங்களுக்கு அழகான மனைவி வேணும்னா நீங்க இந்த தேவரை வழிபடுங்க. நீங்க செல்வந்தரா இருக்கணும்னா நீங்க இந்த தேவரை வழிபடுங்க.
In this way there are different items. But all these things are material things.
இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாமே பௌதிகமான விஷயங்கள்.
That is mentioned in the Bhagavad. Kam kantam karmanang siddhi jajante yo devata. Those who are desirous of getting success in this material life, they, for them the different
குறிப்பிடப்பட்டிருக்கு. யாரெல்லாம் பௌதிக வாழ்க்கையில பௌதிகமான விஷயங்களை அடையணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வெவ்வேறு தேவர்கள் வழிபாடு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.
Means that those who are engaged in worshipping other demigods, their sense is lost by lusty desires.
அதனால தான் பகவத் கீதையிலேயும் கூட காமஸ்தைத ஹிருதஜான பிரபத்தந்தேன தேவதான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா மற்ற தேவர்களை வழிபடுறவங்களோட அறிவானது காம ஆசைகளால நஷ்டமாயிடுச்சு.
Suppose if I want wealth, or beautiful wife, or very good position, or good education, what are these?
இப்ப எனக்கு நல்ல சொத்து வேணும், அழகான மனைவி வேணும், அல்லது ஒரு நல்ல பதவி அல்லது ஒரு நல்ல பட்டம் வேணும்னு விரும்பினா இதெல்லாம் என்ன?
These are all temporary things. So long this body is there. But one should be interested for eternal things, because every one of us is eternal.
இது எல்லாமே தற்காலிகமான விஷயங்கள்லாம். இதெல்லாம் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான். ஆனா நம்ம நிரந்தரமான விஷயங்கள்ல ஆர்வம் கொள்ளணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே நிரந்தரமானவர்கள்.
So if we want a beautiful wife or wealth, that is simply for this body only.
அப்படின்னா அழகான மனைவி வேணும், சொத்து வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வெறும் இந்த உடலுக்காக மட்டும்தான்.
In next body, our desires will be different. Suppose next body I get an animal body, then I will require a wife in a different type.
அடுத்த உடல்ல நமது ஆசைகள் வேறுபட்டதா இருக்கும். இப்ப அடுத்த உடல் எனக்கு ஒரு மிருக உடல்னா அப்ப எனக்கு வேறு வகையான மனைவி தேவைப்படுவாங்க.
Therefore in Bhagavad Gita it is said, அந்தவத்து ஃபலம் தேசாம் தது பவதி அல்புமீதுசாம்.
அதனாலதான் பகவத்கீதையில இதை அந்தவத்த பலம் தேஷாம் தத் பவதி அல்பமேதசாம் சொல்லப்பட்டிருக்கு.
தி மெட்டீரியல் டிசைரஸ் பர்சன் தே கிவ் சம் பெனிஃபிட் ஃபார் திஸ் ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் லைஃப், பட் தட் வில் பி எண்டட், தட் வில் நாட் கண்டினியூ.
பௌதிக ஆசைகளால மனிதர்கள் அடையக்கூடிய இந்த பலன்கள் ஆனது இந்த குறுகிய ஆயுளுக்கு மட்டுமே, அது முடிஞ்சு போயிடும், அது தொடரப்போறதில்லை.
With the end of the body, everything will be finished.
இந்த உடல் முடியும் போது எல்லாமே முடிஞ்சு போயிடும்.
Therefore, these desires that let me have wealth, let me have nice wife, let me have nice material education and so on and so on, these are not permanent. It is temporary.
அதனால தான் எனக்கு நல்ல சொத்து வேணும், எனக்கு நல்ல மனைவி வேணும், எனக்கு நல்ல பௌதிக கல்வி இருக்கணும், இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாமே நிரந்தரமானது இல்ல, இதெல்லாம் தற்காலிகமானது. அந்தவத்
அந்தவத்து பலம் தீசா. சோ எ ரியல் லேர்னட் பர்சன் ஹூ இஸ் இன்டரஸ்டட் இன் இட்டர்னல் லைஃப், தே ஆர் நாட் இன்டரஸ்டட் வித் ஆல் தீஸ் டெம்பரரி திங்ஸ்.
அந்தவத்து பலம் தீசா. அதனால உண்மையான கற்று அறிந்தவர்கள்னா அவங்க நிரந்தரமான வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டிருப்பாங்க. இந்த தற்காலிகமான விஷயங்கள்ல அவங்க ஆர்வம் கொள்ள மாட்டாங்க.
Even if you go to the heavenly planet, because these things are promised in the Vedic literature, that is also temporary.
ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வேத இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதால நீங்க சொர்க்கலோகத்துக்கே போனாலும் கூட அதுவும் கூட தற்காலிகமானதுதான்.
So mukti means to give up all these material desires and be situated in your original constitutional position, Krishna consciousness.
அதனால முக்தி அப்படின்னா பௌதிக ஆசைகளை விட்டுட்டு உங்களுடைய உண்மையான இயற்கையான நிலையான கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்று இருப்பது.
That is liberation. Liberation does not mean that when you get liberation you have got now two hands, you have four hands like that. No.
அதுதான் மோக்ஷம். மோக்ஷம் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கு, மோட்சத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நாலு கை நாலு கால் வந்துடும், அந்த மாதிரி அல்ல.
Liberation means change of consciousness.
மோக்ஷம் அப்படின்னா உணர்வை மாற்றிக்கொள்வதுதான்.
Now we are conscious of material enjoyment. Give me nice wife, give me nice wealth, give me nice education, give me this, so many. There is no end.
இப்ப நம்ம பௌதிகமான இன்பத்திற்கான உணர்வுல இருக்கோம். எனக்கு நல்ல மனைவியை கொடுங்க, நல்ல சொத்தை கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க, இது கொடுங்க அது கொடுங்க, இந்த மாதிரி நிறைய, அதுக்கு முடிவே இல்லை.
சோ தேர்ஃபோர் பாகவத் சே ஹிச்சா அன்னதா ரூபம், தீஸ் ஆர் ஆல் மென் தி நெசசிட்டிஸ் ஆஃப் தி பாடி. ஸ்வரூபேன அவஸ்திதி, யூ பி சிச்சுவேட்டட் இன் யுவர் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், நேம்லி கிருஷ்ண கான்சியஸ்னஸ்.
அதனாலதான் பாகவதம் சொல்றது ஹித்வா நேதா ரூபம், இதெல்லாமே இந்த உடல் தேவைகளுக்கானது தான். ஸ்வரூபேன விவஸ்திதி, நீங்க உங்களுடைய உண்மையான உணர்வுல, அதாவது கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்றிருக்கணும், அதுதான் முக்தி, அதுதான் மோக்ஷம்.
Therefore the definition of bhakti means anna vilasita sannam, no other material desires, no desires.
அதனாலதான் பக்திக்கான வரையறையே அந்யாபிலாஷித சூன்யம், வேற எந்த பௌதிக ஆசையும் இருக்கக்கூடாது, ஆசையே இருக்கக்கூடாது.
மெட்டீரியல் டிசைர் மீன்ஸ் நவ் வி டிசைர் நவ் மெட்டீரியல் டிசைர்.
ஆசைன்னா இப்ப நம்ம பௌதிக ஆசைகளை தான் கொண்டிருக்கோம்.
அன்னாபிலாசித சூன்யம் ஜ்ஞான கர்மாதனாமிருதம் ஆனுகுல்லீன கிருஷ்ணானுசீலனம் பக்தி இருத்தம். This is bhakti marga, simply to satisfy Krishna.
இதுதான் பக்தி மார்க்கம். இது வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு மட்டுமே ஆனது.
No other desire, no other motive. That is recommended by Sri Chaitanya Mahaprabhu. He says,
இதுதான் பக்தி மார்க்கம். வேற எந்த ஆசையும் கிடையாது, வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு பரிந்துரைக்கிறார். அவர் சொல்றார்,
ந தனங் ந ஜனங் ந சுந்தரிங் கவிதாங் ந ஜகதீஷ காமை மமோ ஜன்மனி ஜன்மனி சரி பவதாம் பக்தி ரஹித கீதை. This is the instruction of Sri Chaitanya Mahaprabhu. We are following Sri Chaitanya Mahaprabhu. Therefore, his instruction should be followed.
இதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட உபதேசங்கள். நம்ம சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவர்கள், அதனாலதான் அவருடைய உபதேசங்களும் பின்பற்றப்படணும்.
What is this? No, no, no. I don't want any wealth, material wealth. No, no, no. I don't want any so-called followers. No, Sundari Kavita. Neither I want a very beautiful wife. Then what do you want?
என்னது? நாதனம், எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம், பௌதிகமான செல்வம் வேண்டாம். நாதனம் நஜனம், பெயரளவிலான என்னை பின்பற்றக்கூடியவர்களும் வேண்டாம். அடுத்து ந சுந்தரியும் கவிதாம், அல்லது அழகான மனைவியும் வேண்டாம். அப்ப என்னதான் உங்களுக்கு வேணும்?
These are the material things everyone wants. Na mama janamani janmani sari bhavatam bhakti. Even I don't want liberation.
இதெல்லாம் தான் பௌதிகமான விஷயங்கள். எல்லாரும் விரும்புறது இதுதான். இல்ல ந மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி, எனக்கு மோட்சம் கூட வேண்டாம்.
Liberation means there is no more janma. But he said janmani janmani, life after that, I want to be engaged in your devotional service. This is real characteristic and that should be called.
மோக்ஷம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஜென்மம் கிடையாது. ஆனா அவர் சொல்றார் ஜென்மனி ஜென்மனி பிறவிதோறும் நான் உங்களுடைய பக்தி தொண்டில் ஈடுபடணும்ன்றார். இதுதான் உண்மையான குணாதிசயம், அதை பின்பற்றப்படணும்.
So this is the essence of Vedic knowledge. The essence of Vedic knowledge is Vedanta. Vedanta. There are four Vedas and many branches, 18 Puranas and then 108 Upanishads.
இதுதான் வேத ஞானத்தின் சாரம். வேத ஞானத்தின் சாரம் வந்து வேதாந்த. நான்கு வேதங்கள் இருக்கு, நிறைய கிளைகள் இருக்கு, 18 புராணங்கள் இருக்கு, அடுத்து 108 உபநிஷத்துக்கள் இருக்கு.
All combined together, the essence is taken as the Srimad Bhagavatam.
இது எல்லாம் சேர்த்து அதனுடைய சாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லப்படுது.
First of all, Vyasadeva is the author of all this literature. Not author. He has written. Formerly, there was no need of writing because people are very intelligent.
முதல்ல வியாசதேவர் தான் இந்த எல்லா இலக்கியங்களுக்கும் ஆசிரியர். ஆசிரியர் அல்ல, அவர் எழுதி வைத்தார். முற்காலத்தில் இதெல்லாம் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. மக்கள் அந்த அளவுக்கு புத்திசாலிகளாக இருந்தாங்க.
As soon as one hears from the spiritual master, he remembers. That was the position 5,000 years ago, not now.
குருவிடம் இருந்து கேட்ட உடனே அவங்க ஞாபகம் வைத்துக் கொள்வாங்க. அதுதான் 5,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை, இப்ப இல்ல.
Now the memory is not sir. Therefore he left all this Vedic literature, Vedic tradition into writing.
இப்போ ஞாபக சக்தி அந்த அளவுக்கு கூர்மையா இல்ல. அதனாலதான் அவர் எல்லா வேத இலக்கியங்களையும் விட்டுட்டு போயிருக்கார். வேத பாரம்பரியத்தை எழுதி வச்சிருக்கார்.
So Vedanta Sutra is the cream of all Vedic literature and Srimad Bhagavatam is the further explanation of this Vedanta Sutra.
அதனால வேதாந்த சூத்திரம் வந்து வேத இலக்கியங்களோட சாரம். ஸ்ரீமத் பாகவதம் அந்த வேதாந்த சூத்திரத்துக்கான மேலும் விளக்கங்கள் அடங்கியது.
So, because Vyasadeva knew that later on this Vedanta Sutra will be misinterpreted by so many rascals.
ஏன்னா வியாசதேவருக்கு இந்த வேதாந்த சூத்திரம் பின்னர் நிறைய அயோக்கியர்களால தவறான விளக்கம் அளிக்கப்படும் என்பது தெரிந்திருந்தது.
Therefore he left the comment on the Vedanta Sutra in the form of Srimad Bhagavatam.
அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதம் வடிவில் வேதாந்த சூத்திரத்துக்கான வியாக்கியானத்தையும் அவர் விட்டுட்டு போயிருக்கார்.
Therefore, if we hear Srimad Bhagavatam from Sukhdev Goswami and his disciples succession, that we shall enjoy life even after liberation.
அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ் கோஸ்வாமியிடமிருந்து அவரது சீட பரம்பரையில நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மோட்சத்துக்கு அப்புறமும் கூட அதை அனுபவிக்கலாம்.
ரசம் ஆலயம், ஆலயம் லயம் மீன்ஸ் லிபரேஷன், மீன்ஸ் திஸ் மெட்டீரியல் லைஃப் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்.
ரசம் ஆலயம், ஆலயம் அப்படின்னா மோக்ஷம், அப்படின்னா இந்த பௌதிக வாழ்க்கை முழுவதுமாக முடிந்து விடுகிறது.
ஸ்பிரிச்சுவல் லைஃப், தென் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆல்சோ யூல் என்ஜாய் ஸ்ரீமத் பாகவதம்.
பிறகு ஆன்மீக வாழ்க்கை, அந்த ஆன்மீக வாழ்க்கையிலையும் நாம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவிக்கலாம்.
But for whom it is meant, that is said here, Muhuraha Rasika Bhuvi Bhavuka. Those who are very thoughtful and rasik, humorous, transcendentally humorous, they can understand Srimad Bhagavatam and enjoy it.
ஆனா இது யாருக்கானது? அதுவும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. முகுரகோ ரசிகா புவி பாவுக்கா. யார் வந்து ரொம்பவும் சிந்தனை உள்ளவர்களோ, ரசிக்க தெரிந்தவர்கள், உன்னதமான நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறவங்களால ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொண்டு அனுபவிக்க முடியும். சரி, இப்ப ஏதாவது கேள்வி இருக்கா?
What is the position of a person who takes the devotional service with the idea of liberation?
மோக்ஷம் அடையணும்ன்ற எண்ணத்தோட பக்தி தொண்டை ஏற்கக்கூடியவரோட நிலை என்ன?
That is not pure bhakti. You can take devotional service with any idea. That will be fulfilled.
அது தூய பக்தி அல்ல. பக்தி தொண்டை நீங்க எந்த எண்ணத்தோடும் ஏற்கலாம், அது நிறைவேற்றப்படும்.
But anyone who wants liberation by devotional service is not a pure devotee.
ஆனால் பக்தி தொண்டனால மோட்சத்தை விரும்பக்கூடிய யாரா இருந்தாலும் அவர் தூய பக்தர் அல்ல.
That is called Jnana Mishrama, means bhakti adulterated with jnana.
அது ஞான மிஸ்ர பக்தின்னு சொல்லப்படுது. அப்படின்னா பக்தியோட ஞானம் கலந்திருக்கிறது.
Real bhakti, as I explained, annavilasita sunnam jnana karma anabritam, means no other desire than to serve Krishna. That is pure bhakti.
உண்மையான பக்தின்றது ஏற்கனவே நான் விளக்கினது போல அன்யாபிலாசித சூன்யம் ஞான கர்மாத் அநாவிரதம். அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்வது தவிர வேற ஆசை இல்லாம இருக்கிறது தான் தூய பக்தி.
ஞான கர்மாத் அநாவிரதம் means the karmis, they want promotion in the heavenly planet, and the jnanis, they want to become one with the supreme or liberation.
ஞான கர்மாத் அநாவிரதம் அப்படின்னா கர்மிகள் எல்லாம் வந்து சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறணும்னு விரும்புறாங்க. ஞானிகள் அவங்க கடவுளோட ஒன்றாகணும் அல்லது மோட்சம் அடையணும்னு விரும்புறாங்க.
So it should be uncovered by the result of jnana and karma and fully devoid of any other desire. That is
அதனால ஞான கர்மா இதெல்லாம் இல்லாமல் முழுமையாக வேற எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கணும், அதுதான் பக்தி.
So those who are bhaktas and desiring after liberation, they are not pure.
அதனால மோட்சத்தை விரும்பி இருக்கக்கூடிய பக்தர்கள் தூய பக்தர்கள் அல்ல.
Because why a devotee shall aspire after liberation? As soon as a bhakta is already liberated. That is stated in the Bhagavad Gita.
ஏன்னா ஏன் ஒரு பக்தன் மோட்சத்துக்காக விருப்பப்படணும்? அவன் பக்தனான உடனே ஏற்கனவே அவன் விடுதலை அடைஞ்சிட்டான். அது பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு.
மாஞ்சபாவிசாரிணி பக்தி ஜோகேன ஜாசேவதே சகுணான் சமதிப்பதை தான் பிரம்ம பூயாய கல்வது. He, anyone who is engaged in pure devotional service, he is transcendental to all these three qualities of the material world.
யார் ஒருத்தர் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்காங்களோ அவர் இந்த பௌதிக உலகத்தோட எல்லா முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார்.
And he is situated in the Brahma platform.
மேலும் அவர் பிரம்மன் தளத்தில் நிலை பெற்றிருக்கார்.
Liberation means to be situated on the Brahma platform. So for a bhakta, the liberation is already there.
மோக்ஷம் அப்படின்னா பிரம்மன் தளத்தில் நிலை பெற்றிருக்கிறது. ஆனால ஒரு பக்தருக்கு ஏற்கனவே மோக்ஷம் இருக்கு.
ஸ்ரீ வில்லமங்கல் தாகூர் ஹஸ் சேட், முக்தி முகுலிதாஞ்சலி சேவதே அஸ்மா. We are devotees, so mukti, liberation is standing on my door with folded hands. What can I do for you?
ஸ்ரீ வில்லமங்கல் தாகூர் சொல்றார், முக்தி ஸ்வயம் முகுலிதாஞ்சலி சேவதே அஸ்மான். நம்ம எல்லாம் பக்தர்கள், அதனால முக்தி இந்த மோக்ஷமானது நம்ம வீட்டு கதவு முன்னாடி கை கூப்பி உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி காத்திருக்கு.
அதனால
ஏன் ஒரு தூய பக்தர் மோட்சத்தை விரும்பணும்? ஒரு தூய பக்தருக்கு இந்த மோட்சமானது கதவு முன்னாடி ஒரு வேலைக்காரனை போல கைகோப்பி நிற்குது. அதனால ஒரு தூய பக்தர் மோட்சத்தை விரும்ப மாட்டார். மற்ற மதங்கள் மூலமா மோட்சத்தை அடையிறது சாத்தியமா?
There is no other religion except Krishna consciousness. All cheating.
கிருஷ்ண உணர்வை தவிர வேற எந்த மதமும் கிடையாது. எல்லாம் ஏமாற்ற மதம் தான்.
That is we discuss. Dharma Projita Koido, all cheating type of religion is rejected, kicked out.
அதெல்லாம் நம்ம விவாதிச்சோமே, தர்ம புரோச்சித கைத்தவ, எல்லா ஏமாற்றக்கூடிய மதங்களும் தூக்கி எறியப்படுது. வேறு வார்த்தையில் சொல்லணும்னா, நீங்க இங்க வருவதற்கு முன்பு மனித இனத்தை மோட்சம் அடைறதுக்கான வழியே இல்லாம இருந்ததா? அதை நீங்களே தீர்மானிக்கலாமே. இப்ப நான் சொன்னா இது தன்னையே விளம்பரப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க புத்திசாலியா இருக்கீங்க, நீங்களே அதை தீர்மானம் பண்ணுங்க.
But I have not brought something invented by me. I have brought the Bhagavatam and Bhagavad Gita. That's all.
ஆனா நானா உருவாக்கின எதையாவது நான் கொண்டு வரல. இங்க நான் கொண்டு வந்ததெல்லாம் பாகவதமும் பகவத்கீதையும் தான், அவ்வளவுதான். இதுவரைக்கும் மக்கள் தன்னை விடுவித்துக் கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்ததா? அப்படி அல்ல, ஏன் அவங்க மோட்சம் அடையக்கூடாது? ஆனா விஷயம் என்னன்னா, அவங்க பயிற்சி பெறல. இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்களை எடுத்துக்கோங்க.
They call themselves Christian. They violate all the principles of Christianity.
அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக் கொண்டு கிறிஸ்தவர்களுடைய எல்லா கொள்கைகளையும் மீறிடுறாங்க.
It's like in the Christian principle is thou shalt not kill, and they are very expert in killing. So what is Christian religion?
Don't
is the Christian.
உதாரணத்துக்கு கொல்லாதிருப்பாயாக என்பது கிறிஸ்தவர்களுடைய கொள்கை. ஆனா அவங்க கொள்றதுல ரொம்பவும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களா இருக்காங்க. அப்ப எங்க கிறிஸ்தவ மதம் இருக்கு? யாரு கிறிஸ்தவர்? ஒரு பக்தர் தூய்மையானவர் என்பதை பொதுவா மக்கள் எப்படி அடையாளம் காண முடியும்? அதை ஏற்கனவே நான் விளக்கியிருக்கேன். அவருக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கு, கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு தவிர வேற எந்த பௌதிக ஆசையும் கிடையாது. அவர் தான் தூய பக்தர். சரியா? ஹரே கிருஷ்ணா பாடுங்க.